கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய துணை பாடத்தை உங்களுக்கு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள். இந்த துணை பாடம் உங்களுடைய ஆவிக்குரிய மற்றும் ஊழிய வளர்ச்சிக்காக நாங்கள் தரும் பாடமாகும். இதை கவனமாக கவனித்து பாடத்தின் முடிவில் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து எழுதுவதற்காகவே நாங்கள் பாட குறிப்புகளை தருவதில்லை.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் குறித்து இரண்டாவது பாடத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் கடந்த வகுப்பிலும் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஏனெனில் அதை ஏதோ ஒரு புதியதொரு பாடமாக கருதாதபடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சற்று விளக்கமாகவே கடந்த வகுப்பில் நாம் சிந்தித்தோம். அதாவது, மற்றவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறுகின்ற நடவடிக்கையை நாம் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்று சொல்கிறோம் என்று நான் இப்பொழுது சுருங்க கூறுகின்றேன். மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறுகின்ற நடவடிக்கை, இது ஒரு ப்ராசஸ். அதை தான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தோம். அதே போல தேவனோடு நாம் கொள்ளும் அன்பான உறவினால் நமக்கு உருவாகும் புதிய சுபாவம் பெயர் தான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். நாம் தேவனோடு அன்பான உறவு கொள்கிறோம், அதனால உருவாகிற ஒரு புதிய சுபாவம், ஒரு ஷேப், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஷேப் பெயர் தான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். இந்த ஆவிக்குரிய உருவாக்கம் என்ற இந்த தன்மை ஏதோ முறையினாலோ நிகழ்வினாலோ அல்லது உத்திகளினாலோ உண்டாகிற ஒரு விஷயம் அல்ல. ஏதோ சில டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இல்லாவிட்டா பணத்தை கொடுத்து வாங்குகிற ஒரு ஷேப் இல்லாட்ட ஒரு புதிய சுபாவம் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் அல்ல. இது தேவனோடு நாம் கொள்கிற அன்பான உறவினால்தான் உண்டாகிற விஷயம். இதுக்கு ஏதோ ஷார்ட்கட்லாம் கிடையாது. நாம் தேவனோடு அனுதினமும் பழக பழக இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் அப்படியே குரோயிங் ஆகிட்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சற்று விளக்கம் கோரினேன். அதே போல ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது அடிப்படையில் நாம் என்ற உள்ளான உலகத்தில் ஆவியானவரால் நடத்தப்படும் உருவாக்கும் செய்கை பெயர் தான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். அதாவது நாம்னு ஒரு உள்ளான உலகம் நமக்கு இருக்குது. நாம், செல்ஃப், இந்த உள்ளான நாம் என்ற அந்த உலகத்தில் ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற செய்கை பெயர் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். நீங்கள் அவ்வாறு உருவாக்கப்படும் போது நாம் கிறிஸ்துவில் உள்ள உள்ளான சிந்தையை போன்ற சிந்தையை பெறுகிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 2:16 பவுல் எழுதுகிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று அங்கே சொல்கிறார். ஆம், ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்தின் ஒரு கோல், ஒரு நோக்கமும் அதுதான். நீங்கள் கிறிஸ்துவில் உள்ள உள்ளான சிந்தையை போன்ற சிந்தையை பெறுகிற இடத்திற்கு வருவீர்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்வினுடைய குறிக்கோள் இல்லட்டா டார்கெட், இதுதான். அடுத்து நான் சொன்னேன், தேவனோடு ஒரு நோக்கத்தோட நாம் கொள்கின்ற சமுதாய உறவினோடே அது வளர்கிறதா இருக்குது. அதாவது தேவனோடு நம்ம ஒரு நோக்கத்தோடு உறவு கொள்கிறோம், அவிதமாய் கொள்கிற அந்த உறவு சமுதாயத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நம்ம தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு பழகுகிற விஷயம் உண்டு, அது உண்மைதான். ஆனாலும் இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது சமுதாய அடிப்படையில் ஆனது. சமுதாய, அதாவது சேர்ந்து, சபையாக, கூட்டமாக சேர்ந்து வளர்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இது நாளுக்கு நாள் வளர்ச்சியுறுகிற ஒரு உறவாக இருக்கும், மட்டுமல்ல, இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறுவது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மட்டும்தான் இந்த கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற முடியும். அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறுகிறது பெயர் தான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இது கொஞ்சம் ஆழமான படிப்பு. ஏனெனில் நம்ம ஆவிக்குரிய வாழ்வை பற்றி இங்கே அதிகமாக படிக்கிறோம். ஆகவே இதை நம்ம வார்த்தைகளில் சொல்லும்போது கொஞ்சம் புரிவது கடினமாக இருக்கும். ஆனால் அனுபவத்தின் ஊடே நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்வு என்பது அனுபவம். அதை உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை உருவாக்குவதற்காக நீங்கள் தேவனோடு தொடர்ந்து தொடர்பு கொள்கிறீர்கள், ஐக்கியம் கொள்கிறீர்கள். எப்படியாக? வேதம் வாசிக்க, ஜெபம் பண்ண, அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது இந்த உறவு தொடர்ந்து தினமும் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது, வளர்ச்சி அடைகிறது. அங்கே கிறிஸ்துவின் சுபாவம் உங்களில் உருவாகி நீங்கள் முன்ன இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்வு புதியதொரு ஷேப்பை, புதியதொரு தோற்றத்தை, புதியதொரு சுபாவத்தை பெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் உருவாக்கம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் வல்லமைப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பதே பரிசுத்த ஆவியானவரால் தான் உருவாக்கப்படுகிறது, வல்லமைப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் எல்லோருமே நம்மை சார்ந்தே வாழ்கிறவர்கள். செல்ஃப் ரிலையன்ட் கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம். நம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே சார்ந்து வாழ்கிறான். மட்டுமல்ல, யாருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை தானாகவே வெளிக்காட்டுகிற அளவிற்கு ஒரு வல்லமை தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு, உங்களுக்கு, எனக்கு கிடையாது. அப்போ நாம கிறிஸ்துவின் சுபாவத்தை சிந்தைய வெளிப்படுத்த முடியாது. அப்போ நமக்கு ஒரு வெளியிலிருந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவி தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு உதவி அளிக்கிறார். நாம் கிறிஸ்துவின் சிந்தைய, சுபாவத்தை வெளிக்காட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு, தேவனுடைய அந்த வழிகளில் நடக்கிற அந்த பலனை கொடுக்கிறாரு. நம்முடைய சுய வழியை விட்டுட்டு தேவனுடைய வழியை தேர்ந்தெடுத்து போவதற்கு நம்மை அவர் பலப்படுத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் இவ்விதமாக நாம் தேவனுக்காய் வாழ, அவருடைய வழியிலே வாழ செல்ல நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள மட்டுமல்ல, நாம் அந்த வழியில் செல்வதிலே மகிழ்ச்சியாய் செல்ல உதவுகிற ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புகிற ஒரு தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இவ்விதமாக நம்மை வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி, நம்முடைய பலத்தினால தெய்வ சுபாவத்தின்படி வாழாதபடி தெய்வ பலத்தினாலே தெய்வ சுபாவத்தின்படி வாழச் செய்கிற தேவன் வாழ வைக்கிறார். அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது? நம்முடைய உள்ளான வாழ்வும் மாறுகிறது, வெளிப்பிரகாரமான வாழ்வும் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்வார். மத்தேயு 23 அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது, உள்ளே முதலாவது சுத்தப்படுத்த பாத்திரத்தை உள்ளே சுத்தப்படுத்த அங்கே சொல்லுகிறார். உள்ளே நாம் சுத்தப்படுத்தும் பொழுது வெளியே சுத்தமாகும் என்று அங்கே இயேசு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை சுத்தப்படுத்துகிறார். அதனால நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்வின் நடவடிக்கைகளும் சுத்தமாக மாறுகிறது. அப்போ உள்ளும் புறமும் நம்மிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது தான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். அதை பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றார். இவ்விதமாக தொடர்ந்து ஒரு விசுவாசியின் வாழ்வில பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகின்றார். அவர் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிலே எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த சிந்தை உருவாக வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த ஒரு தாழ்ந்த சிந்தை நம்மிலே உருவாகும். நாம் எவ்விதமாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த ஒரு தோற்றத்தையே இயேசு உடையவராக இந்த உலகிலே வாழ்ந்தார். அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்த்தாரோ அப்படித்தான் இயேசு இந்த உலகிலே வாழ்ந்தார். அவரை மாதிரி தான் நீங்கள் மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுபடியாக அந்த உருவத்தை அடைய வேண்டும், இல்லாவிட்டால் அந்த மறுரூபத்தை அடைய வேண்டும் என்று கர்த்தர் ஆவலுடைய தேவனாக இருக்கிறார். அவ்விதமாக நாம் நாளுக்கு நாள் ரீஷேப் ஆகும் பொழுது, மீண்டும் நாம புதிய ஒரு தன்மையை அடையும் பொழுது, கிறிஸ்துவை போன்றதொரு சாயல்ல மறுரூபப்படுகிற மக்களாய் நாம் இந்த உலகிலே மாறுவோம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்தில் நடைபெறுகிற காரியம். இன்னும் நாம் என்ன கொஞ்சம் சொன்ன விளக்கத்திலிருந்து ஒரு அடுத்த ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரிவாக்கம் பண்ண விரும்புகிறேன். அப்ப ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது ஒரு சமுதாய நடவடிக்கையாக இருக்கிறது. நாம் ஒரு தனிப்பட்ட மனிதனாய் ஆவிக்குரிய வாழ்வில் பயணம் செய்தாலும் நாம் முழுவதுமாய் தனிப்பட்ட முறையிலே ஆவிக்குரிய வாழ்வை நடத்திவிட முடியாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்தவர்களாய் வாழவே தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. எப்படி நிறைவேற்றணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று கலாத்தியர்கள் நிருபத்தில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் இவ்விதமாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்வை பற்றி தான் பவுல் எழுதுகிறார். நாம் தேவனுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்திலே தொடர்ந்து பயணிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த, பலப்படுத்த, அன்பு கூற, ஐக்கியம் கொள்ள நிச்சயமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நாம் ஒருவருக்கொருவர் இணைந்து போகும் பொழுது, ஐக்கியம் கொண்டு போகும்போது இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் மிகவும் சிறப்பாகவும் அதே போல ஆசீர்வாதமாகவும் அமைகிறத நீங்க பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் சமுதாயத்தின் அடிப்படையிலானது, அதாவது சமுதாயமாக வளரக்கூடியதுன்னு சொல்லிக் கொண்டிருந்தேன். அடுத்து இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் வாழ்நாள் முழுவதும் நடக்கிற விஷயமாகும். நாம அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உடனடி ரசம், உடனடி ஏதாவது ஃபாஸ்ட் மீல் எல்லாம் நம்ம அப்படி பார்க்குறோம். ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை ஸோ இப்படி பலதரப்பட்ட ரொம்ப அவசரமான உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வு அப்படி அவசரமான ஒரு வாழ்வு அல்ல. அது கிராஜுவலாக அதே போல் லைஃப் லாங்காக நடக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் சுபாவத்தில் உருவாக்கப்படுகிற அதே போல் கிறிஸ்துவை போல சிந்தையுடைய ஒரு இடத்துக்கு வருகிறதுக்கு ஆவியானவர் வாழ்நாள் முழுவதும் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் பரிசுத்த பவுல் எழுதும்போது நாளுக்கு நாள், டே பை டே என்று எழுதுகிறார். நாளுக்கு நாள் தான் இந்த உள்ளான மனுஷன் வளர்ச்சியடைகிறவனாகவும் வெளிப்பிரகாரமான மனுஷன் அழிகிறவனாக, அதாவது மாம்சத்தின் கிரியை அழிந்து அழிந்து அப்படியே கிராஜுவலாக டே பை டே நடக்கிற விஷயமாய் இருக்கிறது என்று பவுல் அழகாக எழுதுகிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் இல்லாட்ட ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் அப்படி நடக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஆவியானவர் நடப்பிக்கிற அந்த கிரியைகளுக்கு நீங்கள் தருகிற பதிலின் அடிப்படையில் இந்த உருவாக்கம் நடைபெறுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவாங்க. ஆனால் சில பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று தெளிவாக புரிந்த பிறகு அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சில அற்புதத்தை பார்த்தவுடன் கர்த்தர் பெரியவர், நம்ம இனிமேல் ஆண்டவருக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. பிறகு ஒரு வாரம் தாண்டின உடனே பிறகு அந்த எழுப்புதல்லாம் போயிடும். ஸோ இப்படி இருக்கிறவர்கள் தான் சாதாரணமான விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்கிறவர்களாய் இல்லாட்டா ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் உங்களில் இருக்குமானால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த செய்கைகளுக்கு நீங்கள் நல்ல பதிலை கொடுப்பீர்கள். விசுவாசம் என்ற பதிலை கொடுப்பீர்கள். விசுவாசத்தோடு கீழ்ப்படுவீர்கள். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் கிராஜுவலாக வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிற விஷயமாக இருக்கிறது. நான் இதுவரை சொன்ன காரியத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனிச்சிருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது இல்லாட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் அது ஒரு ப்ராசஸ், தொடர்ந்து நடைபெறுகிற விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவ்வாறு ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் உங்களில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உருவாகும். அப்படின்னு அர்த்தம், கிறிஸ்துவை போல நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, கிறிஸ்துவை போல செயல்பட ஆரம்பிப்பீங்க, கிறிஸ்துவை போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் தர ஆரம்பிப்பீங்க. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட செயல்பாடு உங்கள் வாழ்வில் இருந்து, உங்கள் செய்கையில் இருந்து வெளிப்படுகிறதா இருக்கும். அதனால கிறிஸ்து வெளிப்படுவார். சரிதானா? இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் தெரியாமல் உங்கள் காலில் மிதிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக வளர்ச்சி அடைகிற ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா என்ன, எப்படி செயல்படுவீங்கன்னா, அவரை பார்த்துட்டு அவர் சாரி சொல்லுவ முன்னரே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க. ஆனால் அப்படி நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையில் சுபாவத்தில் வளர்கிறவர்களாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் கடுமையாக வரும். என்ன மனுஷன் நிற்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவீங்க. அப்போ இவ்விதமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அது பேர் தான் ஆவிக்கிற வாழ்வின் உருவாக்கத்தின் ரிசல்ட், விளைவு அதுதான். நீங்கள் கிறிஸ்துவை போல தாழ்ந்த சிந்தை உடையவர்களாக மாறுவீங்க. நீங்கள் கிறிஸ்துவை போல பொறுமை உடையவர்களாக மாறுவீங்க. உங்களுடைய அனுதின வாழ்வில், உங்களுடைய ஃப்ரீ டைமில், லெஷராக அமைதியாக ஃப்ரீயாக இருக்கும்போது கூட அங்கே இயேசுவின் சுபாவம் உங்களிலிருந்து வெளிப்படுகிற இடத்திற்கு வரும். ஏன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவே உங்களில் பிழைக்கிற அவருடைய சுபாவம் உங்களில் வெளிப்படுகிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆவிக்கிற வாழ்வின் உருவாக்கத்தின் விளைவு பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகின்ற விஷயம். இந்த பாடத்தை நீங்கள் கவனமாய் கவனித்த விதமாக உங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வருவீர்களானால், வேத வசனங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வருவீர்களானால், உங்களிலும் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் ஆரம்பித்துவிடும். மட்டுமல்ல, ஒருவேளை உங்களில் அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் ஆரம்பித்திருக்கும். அதுதான் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த வகுப்பில் சொன்னேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளில் ஏற்றுக்கொண்டீர்கள், அன்றிலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் ஆரம்பித்து விட்டது. ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் அன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறீங்க. இந்த பைபிள் காலேஜ் கிளாஸ் பிடிஹெச் முடியும் பொழுது நீங்கள் இன்னும் மாபெரும் வளர்ச்சியை பெறுகிறவர்களாய் மாறுவீர்கள். சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் ரொம்ப முக்கியம்தானா? அது இல்லாமலே ஒரு ஆவிக்குரிய வாழ்வை நடத்த முடியாதா என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். இல்லாவிட்டால் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், வேதம் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். ஆவிக்குரிய வாழ்வு உருவாக்கம் ரொம்ப அவசியம். அது பேர் தான் ஆவிக்குரிய வாழ்வு. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை பொய்யாய் இல்லாட்ட போலியான ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் பல இடங்களில் நடைபெறுகிறது. அவங்க உபவாசமும் இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, முழுவதும் ஆண்டவரை தியானிப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் சுபாவத்தில் மாறுதல் இல்லை, ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் அவங்களுக்குள்ளே இல்லை. சபைக்கு ஒழுங்காக தான் போகிறாங்க. அவங்க நோக்கமெல்லாம், கர்த்தாவே எனக்கு இருக்கிற கடனை மாற்றுங்க ஐயா, எப்படியாவது எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், கடன் மாறணும், என்னுடைய நோய் மாறணும், இல்லாட்ட இவங்களுடைய குறிப்பிட்ட இந்த நபருடைய நோய் மாறணும், பிரச்சனை மாறணும், பக்கத்து வீட்டு சண்டை மாறணும், என் பிள்ளை ஃபாரின் போகணும். பிரியமானவர்களே, என் போதனையை நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் இவற்றை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவும் வேண்டான்னு சொல்லலை. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைதான். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது பெயர் ஆவிக்குரிய வாழ்வு அல்ல. நீங்கள் தேவன் சொன்ன இடத்துக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து தான் இந்த வேதாகம கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரோடு உறவு கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் உங்களில் இருக்கட்டும், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உருவாகட்டும், தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே என்று சொல்லப்படுகிற காரியமெல்லாம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் தானாக நடக்கும். பிள்ளையின் படிப்பு தானாக நடக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வின் உயர்வு, பிள்ளையின் உயர்வு, பிள்ளையின் திருமணம், எல்லாம் சூப்பராக நடக்கும் பாருங்களேன். அதுதான் வேதம் சொல்கிற சரியான ரூல்ஸ். இதை விடுத்து நாம் முழுவதுமாக ஆவிக்குரிய வாழ்வு நடத்துவதே உலகத்துக்காக நடத்துகிற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்துச்சு. உலக ஆசீர்வாதத்துக்காக ஆவிக்குரிய வாழ்வை நடத்துகிற இடத்துக்கு இன்றைய கிறிஸ்தவ வட்டாரம் வந்துவிட்டது. கடன் மாறணும், அதாவது உலக பிரச்சனை தீரணும், அதுக்கு ஆவிக்குரிய வாழ்வு. என்னது? வேத வாசிப்பு, ஜபம், ஆலயம், ஒர்ஷிப், 24 hours, 48 hours ஒர்ஷிப். அங்கே போகட்டா, இங்கே போகட்டா, ஆராதிக்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம், அங்கே வல்லமையான ஊழியர் அப்படின்னு சொல்லி யாரையும் நான் குறை சொல்லலைங்க. ஆனால் இப்படி ஒருவேளை நாம் தவறான ஒரு ஆவிக்குரிய வாழ்வை நடத்துகிற இடத்தில் இருக்கின்றோம். அதை சரி செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்கிறதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேறு இடத்தில் சென்று ஜெபிக்க இல்லாவிட்டால் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஆனால் ரொம்ப முக்கியம், எதற்கு நீங்கள் அந்த கொடுகைக்கு போகிறீர்கள் என்பது முக்கியம். எதற்காக நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்கள்? எதுக்காக வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க? தேவனோடு உறவு கொள்ளவா, அவரோடு பழகவா, அவர் சிந்தையை அறியவா ஜெபம் பண்ணுறீங்க? இல்லைனா ஏன் பிரச்சனை தீரணும், என்னுடைய வாழ்வு நன்றாக இருந்தால் போதும், மற்றவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு இதை மாற்றித்தாங்க அப்படிங்கிறதுக்காக உபவாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறதெல்லாம் நடக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நான் சொல்கிறதின் கருத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேதாகம கல்லூரி படிக்கிற நீங்கள் ஒரு சரியானதொரு ஆவிக்குரிய வாழ்வுக்குள் வரவே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் அநேக வசனங்களை சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆவிக்குரிய வாழ்வு இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் தேவன் அபிதமாக ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் எதிர்பார்க்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் தேவன் வைத்திருக்கிற அந்த விருப்பம் அதுதான், என் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்வில் உருவாக வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 4:19 விதமாக எழுதுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன் என்று அழகாக எழுதுகிறார். சிறு பிள்ளைகளேன்னு சொல்றாரு. நீங்க ஆவிக்குரிய வாழ்வில் சிறு பிள்ளைகளா இருக்கீங்க. உங்களுக்கு உள்ளே கிறிஸ்து உருவாகணும், ஃபார்ம் ஆகணும். கற்பத்தில் பிள்ளை எவ்விதமா உருவாகுதோ அதே மாதிரி உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து உருவாகணும். அதுக்கு நான் கற்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். என்ன அருமையான ஒரு உருவகம் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ நீங்கள் உங்கள் இருதயமாகிய கற்பத்தில் சுமந்து செல்கிறீர்கள். அவர் உங்களுக்கு உள்ளே உருவாகி உங்களுக்குள்ளே வளர்ந்து உங்களுக்கு உள்ளே இருந்து தம்முடைய சுபாவத்தை உங்கள் வழியாக வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அதுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன்னு பவுல் எழுதுகிறார். ஏன்னா அதுதான் அவருடைய பாரம். நீங்கள் எல்லாரும் பணக்காரர்களாக வேண்டும் என்று கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்லலை. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லலை. பழைய ஏற்பாடு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை சொல்லுது, ஆனால் புதிய ஏற்பாடோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் முதலிடத்தில் வைக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்கு உள்ளாக உருவாகணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். அதுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுக்குள்ள ஆண்டவர் உருவாகணும், கிறிஸ்து உருவாகணும். அதே போல Romans 8:29 தேவனுடைய விருப்பத்தை அங்கே பவுல் எழுதுகிறார். பாருங்கள், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று எழுதுகிறார். அதை ஆங்கில வேதாமத்தில் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக அர்த்தமுடையதாக இருக்கிறது. மெசேஜ் பைபிளில் இருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. The Son stands first in the line of humanity He restored. We see the original and intended shape of our lives there in Him. என்று அங்கே மெசேஜ் பைபிளில் வாசிக்கிறோம். அதாவது மனுக்குலத்திலே மீட்கப்பட்ட அந்த வரிசையில் தம்முடைய குமாரன் முதலாவது இடத்தில் நிற்கிறார். அந்த மீட்கப்பட்ட அந்த குமாரனிடத்தில் என்னத்தை பார்க்கிறோம்? தேவன் எவ்விதமாய் விரும்புகிறாரோ அந்த ஒரிஜினல், தேவன் எதிர்பார்த்த அந்த ஷேப் அவருடைய வாழ்வில் அவரில் வெளிப்படுகிறது என்று இங்கே மெசேஜ் பைபிளில் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரோ அப்படி குமாரன் எடுத்துக்காட்டாய் வைக்கப்பட்டார். நீங்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகுவதற்காக முன்குறித்து குமாரனை மாடலாக வைத்திருக்கிறார் என்று சொல்லணும். அதுதான் அர்த்தம். ஸோ நீங்கள் அவருடைய சாயலில் மாறணும், அதுக்கு குமாரனை ஒரு மாடல் போல வைத்திருக்கிறார். அதுக்கு முதற் பேரானவராய் வைத்திருக்கிறாரு, ஃபஸ்ட்டு மாடலாக வச்சிருக்கிறாரு. அவரை தான் பார்க்கணும். அவர் வாழ்வில் காணப்படுகிற தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஷேப்பை தான் நீங்கள் அடையணும்னு சொல்லி அழகாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அது மிகவும் எதிர்பார்ப்பான, தேவனால் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். அடுத்து இரண்டாவது காரியம், ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது சுவிசேஷத்தின் முக்கியமானதொரு கருத்து. ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் இஸ் அன் எசென்சியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த காஸ்பல். அப்போ காஸ்பல் எதிர்பார்க்கிற, சுவிசேஷம் எதிர்பார்க்கிற முக்கியமானதொரு விளைவு என்ன? ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோடு வாழும்போது ஒரு நாளிலே இயேசுவின் வருகையிலே இல்லாவிட்டால் மரணம் நம்மை சந்திக்கும் போது நாம் அவரிடத்தில் சென்று அடைகிறோம். இது நாம் வந்து வேதத்தில் அறிகிற விஷயம். ஆனால் இதோடு ஆவிக்குரிய வாழ்வு முடிந்து போகிற விஷயம் அல்ல. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உலகிலே வாழ்ந்து பரலோகம் போகிறது மட்டும் அவருடைய வாழ்வின் நோக்கம் அல்ல. நாம் பரலோகம் போகிறதுக்கு முன்பதாக நாம் அவரோடு நாம் ஆழமான உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரு. நாம் அவரால் போதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரு. மட்டுமல்ல, அவர் எப்படி உலகில் வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நான் வேதவசனத்திலிருந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும். மத்தேயு 11:28-29 போன்ற வசனங்களை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அங்கே இயேசு சொல்கிறார். அதாவது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது ஆவிக்குரிய வாழ்வு ஒரு நுகம் போன்றது தான். நாம் ஃப்ரீயாக வாழ முடியாது. நாம் நினைச்சதை செய்ய முடியாது, தேவன் நினைச்சதை தான் செய்ய முடியும். எப்படி வண்டியில் மாடு நுகத்தை ஏற்றுக்கொண்டதுன்னா அது தன் இஷ்டம் போல போக முடியாது. எஜமானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து எஜமான் அதை நடத்துகிற இடத்துக்கு நேராக தான் அந்த மாடு அந்த வண்டியை இழுத்து கொண்டு போக முடியும் இல்லையா. அதே போல ஆவிக்குரிய அந்த உருவாக்கத்தை நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இன்னைக்கு அநேகர் இயேசுவிடம் வந்தும் ஆறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அவங்க ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்துக்குள் வரவில்லை. கர்த்தருடைய ஆவிக்குரிய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல கற்றுக்கொள்ளலை. வேதம் சமாதானத்துக்குரிய வழிகளை சொல்லி கொடுத்துருக்க அதை பின்பற்றாம அதை ஏதோ ஒரு ஆவிக்குரிய பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போல நினைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னோடனே அப்படியே சமாதானம், ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் சமாதானமான உணர்வு உண்டாகலாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தேவன் தருகிற சமாதானம் எப்பொழுது நம்மிலே வாழ்விலே முழுவதுமாய் உருவாகும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையின்படி வாழும் போது. அடுத்து அதே போல தன்மோடு டீப்பான ஆழமான ஒரு உறவை கொள்ள இயேசு அழைக்கிறாருங்கிறதுக்கு நான் இன்னும் ரெண்டு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 15:4-5, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அங்கே சொல்கிறார். எவ்வளவு ஆழமானதொரு உறவை பற்றி அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்கள். செடியில கொடி எவ்வளவு தூரம் இணைந்திருக்கிறதோ அதே போல நீங்கள் என்னோடு இணைந்திருக்கணும். செடியிலிருந்து சத்தை அந்த கொடிகள் பெறுகிறது. அந்த கொடி செடியை சார்ந்து வளர்ந்து அதிலிருந்து தண்ணீர் மற்றும் உணவை பெற்றுக்கொண்டு கனியை கொடுக்கிறது. அந்த கொடி எவ்வளவு தூரம் நிலைத்திருக்குதோ செடியில் அவ்வளவு தூரம் அது கனி கொடுக்கும். அப்படி நிலைத்திராத கொடிகள் அது கனி கொடுக்காது, ஆகவே அது வெட்டி எரியப்படும் என்றெல்லாம் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது நான் சற்று முன்னர் சொன்னேன், சுவிசேஷத்தின் எதிர்பார்ப்பே அதுதான். இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சுவிசேஷத்தினுடைய முக்கியமான சாராம்சமே அதுதான், ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். நீங்கள் அவரோடு இணைந்து பழகணும், பேசணும், அவர் உங்களில் உருவாகணும், அவரிடத்திலிருந்து சத்தை பெறணும், பலனை பெறணும், அவருக்காக கனி கொடுக்கணும் என்பது சுவிசேஷத்தின் சாராம்சம். மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது ஊழியத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் ஊழியத்தில் மிகவும் அவசியமானது என்று நாம் சொல்லலாம். அதாவது இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஜபத்துக்கு போகிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, பைபிள் காலேஜெலாம் படிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம், என்ன வித்தியாசம்? நாங்கள் வாழ்கிறது போல தானே இவங்களும் வாழ்கிறாங்க, நாங்கள் வாழ்கிறது போல தானே இவங்களும் வாழ்கிறாங்க, நாங்கள் எதுக்காக தெய்வத்தை கும்பிடுக்கிறோமோ அதுக்காக தானே இவங்களும் இயேசுவை தேடுறாங்க. இவங்களில் சுபாவத்தில் ஒரு மாற்றமும் இல்லையே, நன்றாக தான் போதிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இயேசுவின் உபதேசங்கள்லாம் நன்றாகத்தான் இருக்கு, ஆனால் இவங்க வாழ்க்கையில் அது அப்படியே செயலாக்கமாய் மாறலையேன்னு பார்க்குறாங்க. நீங்கள் போய் எப்போ இயேசுவை பற்றி இப்போ சொல்லும்போது உங்கள் வாழ்வில் இப்படி சுபாவம் மாற்றம் இல்லை, ஆவிக்கிற வாழ்வின் உருவாக்கம் இல்லை, ஆனால் போய் சொல்கிறீங்கன்னா அந்த உலகம் அந்த பார்க்குற மக்கள் என்ன சொல்வாங்க? முதல்ல நீங்கள் உங்களை சரி பண்ணிட்டு வாங்க ஐயா, முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள சண்டைப்படாமல் இருங்க, அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிடுவாங்க. இன்றைக்கி நடக்கிறது அதுதான். நிறைய கிராமங்களை போய் ஒளியும் செய்ய முடியலை. மற்றவர்களின் எதிர்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம், அது கூட குறைவு தான். ஆனால் நம்முடைய மக்கள் செய்கின்ற காரியங்கள், சபையில் செய்யப்படுகிற தேவையற்ற காரியங்கள் ஊழியத்திற்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. நாம் வெளியே செல்ல முடியவில்லை, சென்று சொன்னாலும் அது ஒரு தாக்கத்தை உண்டாக்க மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிகவும் அவசியம். ஏன் தெரியுமா? அப்பொழுது தான் தேவன் சொன்ன அந்த ஊழியம் சிறப்பாய் சரியாய் நடக்கும். உலகத்தின் கடைசி வரையும் தான் கடந்து போக சொன்னாரே, எல்லாருக்கும் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாரே கர்த்தர். அது எப்பொழுது வல்லமையாக எஃபெக்டிவாக மிகவும் அபரிமிதமான ஒரு விளைவை கொண்டு வரும் அப்படின்னா, உங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் இருந்தால்தான் இந்த வெளியே செல்கிற இல்லாவிட்ட மற்றவர்களை சந்திக்கிற ஊழியம் எஃபெக்டிவாக மாறும், மிகவும் கனி உள்ளதாய் மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த உலகம் உங்களை பார்க்க விரும்புகிறது. உங்களில் மனதுருக்கத்தை, உங்களில் உதவி செய்கிற தன்மையை, அதுபோல் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களின்படி வாழ்கிற வாழ்வை உலகம் உங்களில் எதிர்பார்க்கிறது. நீங்கள் அதை செய்யும் பொழுது உலகம் உங்கள் பின்னே தானே தேடி வரும். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து அப்படியே நிலையான வாழ்வுக்குள் வந்து விட்டார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அதாவது ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு சமதளத்துக்குள் வந்து நின்று விட்டார்கள், அதற்கு மேலே அவங்க போகலை, அப்படியே அதாவது ஒரு அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையலை அப்படின்னு தான் பொதுவாக காண முடிகிறது. வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்குள் வாழ்கிறதாக அவருடைய வாழ்வு காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு சமதளமான ஒரு இடத்தில் நின்றது போல ஆகிவிட்டது. மலையின் மேல் ஏறி செல்கிற ஒரு அனுபவத்தை அவரிடத்தில் பார்க்க முடியவில்லை. ஆவிக்குரிய சமதளத்தில் நின்று விட்டார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் உச்சத்துக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரு. அது ஒரு லைஃப் லாங் ஜேர்னி என்று நான் முன்னே சொன்னேன். கிறிஸ்து முழுவதுமாய் உங்கள் வாழ்விலே உருவாகும் வரைக்கும் உங்கள் பயணம் போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்தில் நிலையாக நின்று விடுகிற வாழ்வல்ல ஆவிக்குரிய வாழ்வு. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்வு ரொம்ப அவசியம்னு நான் ஒரு மூணு காரியத்தை இதுவரை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது காரியம், ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம்தான் சுவிசேஷத்தின் முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொன்னேன். மூணாவது, ஆவிக்குரிய வாழ்வு ஊழியத்திற்கு மிகவும் அவசியமானது என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரு வாழ்வில் உருவானால்தான், ஆவிக்குரு வாழ்வு உங்கள் வாழ்வில் உருவானால்தான் மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வருவதற்கு அது எதுவாய் மாறும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து இருப்பீர்கள். நீங்கள் நன்றாக வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது அந்த இடத்துலேயே நின்றுவிடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒன்று செய்யலாம், உபவாசத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆவியானவரிடத்தில் உங்கள் ஆவியை தூண்டி எழுப்பும்படி கேளுங்க. தேவன் உங்களுக்கு தர இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை போன்றதொரு சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறணும் நாளுக்கு நாள் என்று ஜெபம் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று அங்கே சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கிறிஸ்துவின் சாயலாக மகிமையின் மேல மகிமையடைந்து தொடர்ந்து நாம் மறுரூபப்பட்டு, அதாவது ரீஷேப் ஆகி கிறிஸ்துவை போன்றதொரு சாயலுக்கு நேராய் போகிறோம் என்று சொல்கிறத நீங்கள் அடிக்கடி தியானம் பண்ணுங்க. இந்த வசனங்களில் உங்களுடைய பேரை, தனிப்பட்ட பேரை அந்த வசனங்களுக்கு முன்பாக போட்டு வாசித்து பாருங்க. கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொல்கிறாரு? என் பேரு ரமேஷ் ஜாஷ்வா. 2 கொரிந்தியர் 3:18 என் பெயரை வைத்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ரமேஷ் ஜாஷுவாவாகிய நான் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாவேன் என்று நான் இப்பொழுது வாசித்தது போல உங்கள் பெயரை போட்டு வாசித்து பாருங்க. அதை பர்சனலாக மாற்றுங்க. ஆமாம், நான் கர்த்தருடைய சாயலாக மாறணும். இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த மறுரூபத்தை, இந்த ரூபம் அல்ல, இந்த மானிட ரூபம் அல்ல, மறுரூபத்தை, ஆவிக்குரிய மறுரூபத்தை ரீஷேப்பை நான் அடையணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்தில் வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிற இந்த பயணத்தில் இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய ஆசிரியராக, போதகராக கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு உண்மையான நித்திய ஜீவனை உங்களுக்கு உள்ளாக இப்பொழுதே தந்து இயேசு கிறிஸ்துவாகிய தம்மை வெளிப்படுத்தி பரலோகத்திற்கு முன் அடையாளமாக, அதாவது ஃபோர் டேஸ்ட்னு சொல்லுவாங்க, பரலோகத்தை நம்ம அங்கே போய் தான் ருசிக்கணும் அப்படின்னு இல்லை, இங்கேயே ரட்சிக்கப்பட்டவுடன் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் உங்களில் ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்தை இந்த பூலோகத்திலேயே கூட நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு ஃபோர் டேஸ்ட் அழகாக சொல்வார்கள். ஒருவேளை ஒரு சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே சாம்பார் ஏதாவது ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ சாம்பார் வைக்கப்படும் பொழுது ஒரு சின்ன டேஸ்ட் பார்ப்பாங்க, அதாவது உப்பு வரப்பு எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கைகளில் ஊற்றி அப்படி லேசாக ஒரு டேஸ்ட் பார்ப்பாங்க. அதை வைத்து அந்த முழு சாம்பாரும் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத அந்த சமையல்காரர் முடிவு பண்ணுகிறார். சரியாக இருக்கும், உப்பு கரெக்டாக இருக்கும், உரைப்பு கரெக்டாக இருக்கும், மட்டுமல்ல சாப்பாடு அந்த உணவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது இது நல்ல சுவையை கொடுக்கும் என்றெல்லாம் ஒரு நிதானத்தை அந்த சமையல்காரர் அடைகிறார். அதை பரிமாறுகிறார். அவ்விதமாகவே மக்கள் மத்தியில் அது நல்ல வரவேற்பை பெறுகிறது. அதே போல தான் பரலோகத்தை நாம் ஃபோர் டேஸ்ட் பண்ணுகிறோம் இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் உங்களில் நடக்கும்போது. ரட்சிக்கப்பட்டவுடன் உங்களிலே பரலோகத்தின் அந்த ஃபோர் டேஸ்ட் முன் சுவை ஆரம்பமாகிறது. பரலோகத்துக்கு போனால் இதை விட சூப்பரான டேஸ்ட் இருக்கும், உண்மைதான், மகிழ்ச்சி இருக்கும், இதை விட மிக மிக மகிழ்ச்சி உண்டு, உண்மைதான். ஆனால் அதற்காக உலகிலே நாம் வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு வாழப்போகிறதல்ல. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவுடன் பரலோகத்தின் ஃபோர் டேஸ்ட் உங்களில் உருவாகி விடுகிறது. நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி கைகளில் டேஸ்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் பரலோகத்தின் சுவையை முன் சுவையாக இந்த உலகில் ரட்சிக்கப்பட்டவுடன் அறிய ஆரம்பிக்கிறீர்கள். சமாதானம்னா என்னன்னு இப்போ புரிய ஆரம்பிக்கு. திருப்தியான வாழ்வுனா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. இந்த உலகில் கர்த்தருக்குள் ஒரு நம்பிக்கையான வாழ்வு வாழ்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே ருசித்து பார்க்க முடியும். அந்த ரியல் அண்ட் எட்டர்னல் லைஃபை என்னிலே உருவாக்குங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக அது ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை இதுவரை நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருப்பீங்க, அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபித்திருப்பீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அதுக்கு அழைக்கிறார் உங்களை. மகனே, என்னிடத்தில் கற்றுக்கொள், என்னோடு தொடர்பு கொள்ளவா, உறவு கொள்ளவா, என்னோடு பேசு, பழகு. பிரியமானவர்களே, இவ்விதமாக நீங்களும் நானும் பரலோகத்தின் சுவையை அடைவதற்கு ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் அவசியம் என்று இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் அடிபணிவோமா? இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லி நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் என்பது வேறு, சீசத்துவம் என்பது வேறு. நம்முடைய வாழ்விலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் உருவாகுகின்ற ஒரு காரியம் ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். நீங்கள் எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்வில் மாறுகிறீர்கள் என்பதை இதுதான் முடிவு செய்கிறது. சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணி, இல்லாவிட்ட சில விஷயங்களை பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்கிறோம். சில காரியங்களை வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். சில காரியங்கள் அப்படி பேச்சு வழக்கிலே, இல்லாவிட்டால் பாடல் பாடுகிற விஷயத்தில், ஆராதனைக்கு போகிற இடங்கள், நாம் கொள்கின்ற ஆவிக்குரிய ஐக்கியம், நண்பர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே சேர்ந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு விதத்தில் உருவாக்குகிறது. இல்லாவிட்டால் நம்ம பேசுகிற பழக்கங்கள், பேச்சு வழக்குகள், சில வேளைகளில் நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு விதமாய் உருவாக்கிவிடும் என்பதையும் நான் சற்று உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அந்த இடமா இருக்கணும். அதைவிடுத்து உலக மனிதருடைய ஆலோசனைகள், உலக மனிதர்கள் பேசுகிற பேச்சுகள், பழக்க வழக்கங்கள், ஏன்னா சில ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்தை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. அவங்கள பார்க்குறோம், அவங்க வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க, ஒரு பயஸ் கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க, ரொம்ப பயபக்தி உள்ளவங்க போல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்வில் உருவான விதம் தவறாக இருக்கிறது. ஏன்னா குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய சமுதாய சூழ்நிலை, அவர்கள் இருக்கிற சபையின் அமைப்பு, இப்படி பல விதங்களில் அந்த தாக்கம் அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் தவறாக வளர்த்து உருவாக்கிவிட்டது என்று சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஐக்கியம் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறேன், வேதத்தோடு முக்கியமாக உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். வேத வசனம், வேத தியானம், வேதம் எப்படி உங்களுக்கு சொல்லித் தருகிறதோ அதன் அடிப்படையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு சரியாக உருவாக வேண்டும். தவறாக உருவாகும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வாழ்கிறது போல இருக்கும், ஆனால் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதையும் கொஞ்சம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் சீசத்துவம் எப்படிப்பட்டது? அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு மற்றதொரு விசுவாசியின் வாழ்விற்காக ஒரு விசுவாசி செலவழிக்கிற நேரத்தை, வாழ்வை காண்பிக்கிறது. அந்த கிறிஸ்தவர் இல்லாவிட்டால் அந்த விசுவாசி மற்றொரு விசுவாசியை ஆவிக்குரிய வாழ்வில் வளர வைப்பதற்காக தன்னுடைய நேரத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அவரில் கிறிஸ்துவை உருவாக்குகிறது பெயர் டிசைபிள்ஷிப், சீசத்துவம். இது ரெண்டை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லேசாக நான் அறிமுகப்படுத்துகிறேன், ரொம்ப சொல்லலை. அதை சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்தை ரொம்ப புரிந்து கொள்வீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அப்போ சீசத்துவம் என்பது மற்றவர்களில் கிறிஸ்துவை உருவாக்குவதற்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் உங்களில் கிறிஸ்து உருவாகுவதற்கு ஆவியானவர் எடுக்கிற முயற்சிக்கு நீங்கள் தருகிற ஒத்துழைப்பு பெயரு ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம். நீங்கள் தேவனோடு தினமும் தொடர்பு கொள்கிறீங்க, ஆவியானவர் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் உள்ளத்தில், உங்கள் சிந்தையிலே, உங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்து கிறிஸ்துவை அங்கே உங்களில் உருவாக்குகிறார், கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் உருவாக்குகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக ஆரம்பித்திருக்கிறாரா? நீங்கள் தேவனோடு கொள்கின்ற தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் எதற்காக தேவனை தேடுகிறீர்கள்? ஒருவேளை இந்த வேதாகம கல்லூரி படிக்கிறீங்களே, எதற்காக? தேவனை அதிகமாய் அறிவதற்காகவா, இல்லாவிட்டால் ஒரு படிப்பு வேண்டும் என்பதற்காகவா? நோக்கம் என்ன என்பது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்வில் அதுதான் ரொம்ப முக்கியம். நோக்கமற்ற வாழ்வு கிறிஸ்துவிலே கிடையாது. நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தை எண்ணிலே உருவாக வேண்டும் என்பதே நோக்கமாயிருக்கிறது. அதற்கு ஆவியானவர் உதவுகிறார். அனுதினமும் தேவனை, அனுதினமும் தேவனை அதிகாலையில் தேட பழக வேண்டும். அமைதியான வேளையில் நீங்கள் தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறத கேட்கணும். கேட்குற இடத்துக்கு நீங்கள் வரணும், வருவீர்கள். தொடர்ந்து அவளோடு, வாஞ்சையோடு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அவர் பேச ஆரம்பிச்சிட்டாலே ஆவிக்குரிய வாழ்வு தானாக உருவாக ஆரம்பித்துவிடும். அதுதான் அவருடைய வார்த்தையின் அற்புதம். எத்தனையோ அற்புதங்களை நம்ம கேள்விப்படுகிறோம், ஆனால் தேவ வார்த்தையின் அற்புதம் அதுதான். உங்கள் இருதயத்தில் மாபெரும் கிரியையை உருவாக்கும் சக்தியை உடையது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே வேதத்தை அதிகமாக நேசித்து, முழங்காலில் நின்று வாசித்து, தியானித்து, நாளெல்லாம் அதை குறித்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தீர்களானால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வசனங்களை வைத்து வைத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்ப்பீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்வு மிக துரிதமாக உருவாகும். நம்ம எவ்வளோ தூரம் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்வு உருவாகிவிடும். மோசே வாழ்க்கையில் பார்த்தீர்களானால் 40 ஆண்டுகள் பார்வோன் குமாரத்தியின் மகனாக இருந்தார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டார். பிறகு 40 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். ஆனால் சவுலாய் இருந்து பவுலாய் மாறின அந்த தேவ மனிதனுடைய வாழ்வை பாருங்கள், மூணரை ஆண்டுகள் மாத்திரமே அரேபிய பாலைவனத்தில் காத்திருந்தார். ஆனால் துரிதமாக கீழ்ப்படிந்தார். ஆகவே தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கித்தார்னு பார்க்குறோம். ஸோ மூணரை ஆண்டுக்குள் அவர் உருவாகி விட்டார், ஆவிக்குரிய வாழ்வில் உருவாக்கப்பட்டு விட்டார். ஏன், எப்படி? அவருடைய கீழ்ப்படிதல், துரிதமான கீழ்ப்படிதல், உடனுக்குடன் கீழ்ப்படுகிற பண்பு அவரை துரிதமாக கர்த்தருக்குள் உருவாக்கிவிட்டது. அருமையானவர்களே, நீங்களும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசுகிறாரோ அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிற பண்பு மட்டும் இருக்குமானால் நீங்களும் துரிதமாக தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி மிக துரிதமாக, ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கம் மிக துரிதமாக இருக்கும். நீங்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தருக்காய் மாபெரும் பணி செய்வீர்கள், மாபெரும் அறுவடைய ஊழியத்தில் காண்பீர்கள், மாபெரும் வளர்ச்சியை காண்பீர்கள். அதற்கு ஒரே வழி ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்தில் நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பு. அவர் உருவாக்குவார், உருவாக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அவர் உங்களை ரீஷேப் பண்ண தயாராக இருக்கிறார், நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? களிமண் போல அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது குயவன் அந்த களிமண்ணை எவ்விதமாய் உருவாக்குகிறானோ அவ்விதமாக அதை பிசைந்து அதில் உள்ள கல் போன்ற சிலவற்றை, புல் போன்றவற்றை ஒதுக்கிவிட்டு அதை பக்குவமான நிலையில் அதை பிசைந்து அதை அந்த வீலில் வைத்து உருவாக்கி அருமையாக கொண்டு வருகிறது போல உங்களையும் கர்த்தர் உருவாக்க ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் அவ்விதமாக உங்களை உருவாக்க விரும்புகிறார். அவருக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் உங்களை உருவாக்க அர்ப்பணித்தவர்களாக தொடர்ந்து காத்திருங்கள். இன்னும் தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு வெளிப்பட இருக்கிறார். கர்த்தரை நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஆமென்.
அன்பானவர்களே, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுதும் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு தபாலில் அனுப்பி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு மதிப்பெண்கள் உண்டு என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். முதலாவது கேள்வி, ஆவிக்குரிய உருவாக்கம் நம்முடைய வாழ்வில் உண்டாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனையும், ஆவிக்குரிய உருவாக்கத்தினால் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் இப்பாடத்தில் கற்றுக்கொண்டவைகளிலிருந்து எழுதுக. இரண்டாவது கேள்வி, நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய உருவாக்கம் ஏன் உண்டாக வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி கூறுக. மூன்றாவது கேள்வி, ஆவிக்குரிய வாழ்வின் உருவாக்கத்திற்கும் சீஷத்துவத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னென்ன என்பதை இப்பாடத்தில் கற்றுக்கொண்டதின் அடிப்படையில் கூறுக.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.